உள்ளமனம் குளத்தில் ஊக்கமனம் தருணீர் உறுதியாக கள்ளர் அன்பனம் தொடர்பு இடைப்படுத்தி பரகன்பாக கள்ளவனை பசுபோது கவலமடைவனை சென்று வருணையனும் வெள்ளமரம் கூறி சுற்றி வழக்கில் அணிந்து வருவன் நிகழ்த்திப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் குருவையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து மிக திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாரன் வாசமல வெண்கடல் வணங்க வந்து பிறப்பை வணங்குவான். கூடியர் கோன் வெப்பொழித்த கூடியர் கோன் கடல் ஊற்றி அழிவு சிகழ்ந்தப்பில் அணைந்த விரானடி ஊற்றி வாழ்திருநாவலூர் வந்தொன்றன் பதம் போற்றி ஊழிமலை திருவாரூர் திருத்தாழ்வு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அலை கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னாத்திருடைய அடியருடைய சிறந்தாழ்வு வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் பொருள்பாடு சபையின் சார்பாக பெரியபுராண தொடர் சொற்பொழிவு மகாஸ்ரீ ஒடுகத்தூர் சாமியுடைய திருக்கோயிலிலே மாதந்தோறும் சனிக்கிழமையில் எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய குருவர்களாலும் மிகவும் சிறப்பாக அடைபெற்று வருகின்ற வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மாணிக்கவாசி அரண்மனையைச் சார்ந்த அன்பர்கள் அனைவருடைய திருவுடையத்தினுடைய நன்றி வணக்கத்தையும் முதற்கன் தெரிவித்துக் கொண்டு பெரியபுராணத்திலே நாம் திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திருவரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்றது. திருஞான சம்பந்தர் தொண்டை நாட்டு தல யாத்திரையாக மிக அற்புதமாக காஞ்சிபுர வழிபாடு என்பதற்காக சீர்காழியில இருந்து கிளம்புகின்றார். காஞ்சிபுரத்தை வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் சீர்காழிக்கு வந்து விடுவதுதான் காஞ்சிபுரத்தை சீர்காழியில இருந்து புறப்படும் போது எடுத்த எண்ணம். ஆனால் காஞ்சிபுரம் வழிபாட்டிற்கு பிறகு அந்த பயணமானது சீர்காழியை நோக்கி அமையவில்லை. மீண்டும் காஞ்சிபுரத்திலே இருந்து தொண்டை நாட்டு பயணமாக அமைந்து அற்புதமான காலத்தி வழிபாட்டோடு இணைகின்ற ஒரு அற்புத பயணம் இந்த பயணம். திருஞான சம்பந்தர் வரலாற்றில தொண்டை நாட்டு தலமாக கெட்டது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு வந்து குறை என்பதாக தோன்றும். அப்ப குறை இல்லாத நிலையிலே நிற்பவர்கள் அடியார்கள். அப்ப குறை இல்லாத நிலையிலே நிற்கின்ற அடியார்கள் என்பதாக நின்றா ஆண் பனையா நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது பனைமரமா வச்சுட்டு இருக்கிறேன், அது எல்லாமே ஆண் பனை ஆயிடுச்சு அப்படின்றது அடியாரினுடைய குறையா அப்படின்னு பார்த்தா அடியாருடைய குறை இல்ல இல்லையா. அடியார்களுடைய அப்ப அடியார் வந்து சொல்றார் இது மாதிரி சிவபெருமானுக்குன்னு சொன்னா அந்த பனைமரத்துல இருந்து வரக்கூடிய பணம் பழம் அத்தனையும் அடியார்களுக்காக அமுதாக அமையும். பெருமானுக்கு என்பதாக வச்சாலும் அது போகின்ற இடம் எது என்பதாக சொன்னால் அடியாருக்கு அமுது என்கின்ற நிலையிலே அது செல்லுகின்ற நிலையிலே தான் பனைமரம் வச்சார். இப்ப பனைமரம் வச்சது வச்ச பனைமரம் அது ஆண் பனையா போச்சுன்னு சொன்னா அடியாருக்கு குறையா அப்படின்னு சொன்னா அடியாருக்கு குறை இல்ல. அப்ப எங்க அந்த இடத்துல அவர் சொல்லுகின்ற போது சொல்லுவார் அடியாருக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அப்ப குறையில்லாதவர்கள் தான் அடியார்கள் ஈர அன்பினர் யாதும் குறைவிலர். ஆனா பக்கத்து அந்த சமயம் அந்த சமண சமயத்து சார்ந்தவர்கள் எல்லாம் வைக்கின்ற பழம் எல்லாம் எல்லாம் பனைமரம் எல்லாம் ஆண் பனையா போயிடுச்சுன்னு சொல்லி எள்ளி நகையாடுகின்ற பொழுது அடியார் மனம் அங்கே புண்படுது. அடியாருக்கு குறையில்லை, அடியார் துன்பம் என்பதாக சொல்லி அடியாருக்கு மனத்திலே துன்பம் என்பதாக வந்துட்டு உடனே அங்க நிக்கணும். திருஞான சம்பந்தர் செய்தது அடியார்களுடைய மனதை துன்பப்படுத்த கூடாது, அவர்களுக்குன்னு ஒரு குறையில்ல தனக்காக வச்சுக்கிட்டாரு. அப்ப குறையில்லாத நிலையை உடையவர்கள் அப்ப அந்த இடத்திலே அடியார்களுடைய மனமானது வேதனைப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் பதியம் பண்ண. அப்ப குறைவில்லாதவர்கள் அடியார்கள் என்பதை நிலைநிறுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிகம் திருவாசகத்துல குறைவிலா நிறைவு என்பதாக ஒரு பதிகம் அமைச்சிருக்கிறார் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விஷயம் மணிவாசக பெருமான் பதியினுடைய இலக்கணம் இது வந்து எல்லா திருமுறைகள் எல்லா சமயங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து சாரமாக பிழித்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மணிவாசக பெருமான் ரெண்டு சொல்லுவார் பதியினுடைய இலக்கணம். ஒன்று குறைவில்லாத நிறைவு என்பது பதி, இரண்டாவது கோதிலா அமுது குறைவிலா நிறைவு. அப்ப அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் குறையில்லாமல் இருக்கிறார்கள் சொன்னா குறைவிலா நிறைவை வழிபடுபவர்களுக்கு எங்க குறை வரும் இல்லையா. குறைவிலா நிறைவை தன்னிடத்திலே கொண்டவர்களுக்கு எப்படி குறை வரும். ஆகவே குறைவு என்பதாக குறை என்பதாக சொல்லி நிற்கின்ற பொழுது இந்த நிறைவு என்பது உலக இன்பத்தில எதுவுமே நிறைவு வராது, எல்லாமே டெம்பரரி நிறைவாகத்தான் இருக்கும். நிறைவு என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் அப்ப வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரு நிறைவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆனா பணம் மட்டும் வந்துட்டா அது நிறைவா அப்படின்னு சொன்னா அங்க நிறைவு இல்ல. எக்ஸாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டா இந்த கடைசி எக்ஸாம் இருக்கு பாருங்க, அந்த கடைசி எக்ஸாம் மட்டும் அந்த இடத்துல எழுதிட்டு வெளியில வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்பா முன்னாடி ஒரு 10 எக்ஸாம் முடிச்சுட்டு கடைசி எக்ஸாம் முடிச்சு வெளியில வருகின்ற போது இருக்கிற ஒரு சுகம் இருக்கு பாருங்க. இன்ஜினியரிங்ல 4 வருஷமும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க அந்த செமஸ்டர் கடைசி. ஆனா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கடைசி அந்த பரீட்சை முடிஞ்சிட்டு வெளில வரும்ன்ற போது நிறைவு இருக்கு. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அடுத்த செமஸ்டரோட டைம் டேபிள் பாத்துருவோம் அது நிறைவா அப்படின்னு சொன்னா அந்த நிறைவு அங்க முடியறது இல்ல. ஆக நிறைவு என்பதாக உலக இன்பங்கள்ல உண்மையானது உண்மையான நிறைவு இல்லை. அப்ப உண்மையான நிறைவு இந்த உயிரானது மனமானது இது உண்மையாக அது நிற்க வேண்டும்னு சொன்னா அது குறைவிலா நிறைவை எப்பொழுது அடைகின்றதோ அப்பொழுதுதான். அதனாலதான் நிறைவு மட்டும் இல்லாது குறைவிலா நிறைவு. அற்புதமா சொல்றாரு பாருங்க, குறைவு இல்லாத நிறைவு. அப்ப குறைவு உடைய நிறைவு ஒண்ணு உண்டுன்னு அர்த்தம். குறைவு உடைய நிறைவு எது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலக இன்பங்கள் எல்லாம் குறைவுடைய நிறைவு. அப்படி குறைவுடைய நிறைவாக இருக்கக்கூடியதும், அப்ப குறைவுடைய நிறைவாக இருக்கிறதா மட்டும் பத்துமா அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, அந்த நிறைவு எதை கொடுக்கின்றது என்பதாக சொன்னால் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்ப அது எப்படிப்பட்ட இன்பம்னு சொல்றார், கோதிலா அமுதுனர். அப்ப குறைவு உடைய நிறைவு என்பதாக அந்த பக்கம் காமிச்சவர் இந்த பக்கம் சொல்லுகின்ற பொழுது, அமுது என்பதில கோதிலா அமுதுன்னு ஒண்ணு உண்டு, கோது குற்றமுடைய அமுதுன்னு ஒண்ணு உண்டு. அப்ப இது எந்த இன்பத்தை சார்ந்தது என்பதாக சொன்னால், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கின்ற இன்பத்தை சார்ந்தது. அப்ப அமுது என்பது இந்த தேவர்கள் உண்ட அமுதம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த அமுதத்தை சாப்பிட்டவனுக்கு இறப்பு உண்டு. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்கின்ற நிலையிலே இறைவனுக்கு என்று சொல்லக்கூடிய சிவத்திற்கு மட்டும்தான் ஈர் கிடையாது. அப்ப கோதிலா அமுது என்பது அவனுடைய அற்புதமான ஒரு இலக்கணம். இந்த ரெண்டு இலக்கணம் தான் பதியினுடைய மிக மிக முக்கியமான இலக்கணம். ஏன் இறைவனை சார வேண்டும் என்பதாக சொன்னால், அது குறைவிலா நிறைவு. ஆகவே குறைவிலா நிறைவை சார்கின்றவர்கள் யாதும் குறைவு இல்லாத அடியார்களாக விளங்குகின்றார்கள். அது அப்படியே கொண்டு வந்து நம்முடைய செட்டிலார் பெருமான் பொறுத்துகின்றார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலர். யாதும் குறைவிலர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, குறைவிலா நிறைவுடைய பொருளை உடையவர்களுக்கு எதற்கு குறைவு என்பதாகி நிற்கின்ற நிலையும், அந்த பொருள் எதை கொடுக்கின்றது என்பதாக சொன்னால், கோதிலா அமுது என்று சொல்லக்கூடிய இன்பத்தை, அது எற்பு துளைதோறும் கொடுக்கின்ற ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது அது. ஆகவே இன்பம் என்கின்ற நிலையிலேயும் இந்த முதல் நிலையாக இருக்கக்கூடிய குறைவில்லாத நிறைவாகவும் விளங்கக்கூடியது இது என்பதை மிக அற்புதமாக மணிவாசக பெருமான் இணைத்து காட்டும் ஒரு இடம்தான் தொண்டை நாட்டு யாத்திரையினுடைய தொடக்க நிலை. அப்படி அந்த தொடக்க நிலையிலே மணிவாசக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் ஆண்பனை பெண்பனையாக்குகின்ற நிலை என்பதாக சொன்னால், அது குறைவிலா நிறைவும் கோதிலா அமுதத்தையும் அங்கே காட்டுகின்ற இடம் என்பதாக சொல்லி குறைவிலா நிறைவை வைத்து தொடங்கும்.
கோயில் திருப்பதி, அதுல ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொரு எழுத்தும் அப்படி
எப்படி அமைந்திருப்பார் மணிவாசக பெருமான். பதியினுடைய சிறப்பு அவர் அனுபவிச்ச மாதிரி மணிவாசக பெருமானை போல பதி இலக்கணம் சொன்னவர்கள் யாரு கிடையாது. மணிவாசக பெருமான்ட்டிருந்து எல்லாருமே பதி இலக்கணத்தை வாங்கி இருக்கிறோமே தவிர, பதி இலக்கணம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பதி இலக்கணத்தை அனுபவம் உடைய தேசிகர் திருவாக்கால் உணர்கின்றார். யாரு? சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியம் எழுதுகின்ற நிலையிலே சில இடங்களிலே பொருள் தெரியலன்னு சொன்னா, பொருள் தெரியாத இடத்திற்கு எங்க கொண்டு போய் அதை சேர்க்கறதுன்னு சொன்னா, அனுபவம் உடைய தேசிகர் என்பதாக சொல்ல, அனுபவம் உடைய தேசிகர் யார் என்பதாக சொன்னால் நால்வர் பெருமக்கள். அப்படி நால்வர் என்பதாக நிற்கின்ற அவருடைய திருமுறையிலே சென்று அனுபவத்தை புழிந்து எடுத்து கொண்டு வருகின்ற அந்த நூலிலே அந்த அனுபவத்தை பெறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி மணிவாசக பெருமான் அற்புதமாக வைக்கின்ற நிலைதான் தொண்டை நாட்டு யாத்திரையினுடைய ஒரு தொடக்கமாக விளங்குவது திருவோத்தூர். அப்படி திருவோத்தூரிலே குறைவிலா நிறைவும் கோதிலா அமுதுமாக விளங்கக்கூடிய அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய அந்த சிறப்பினை அமைத்தும், அப்புறம் கச்சி ஏகம் போவரார், அப்புறம் அநேக தங்காவதம் பாத்தீங்களா. திருவோத்தூர் திருவோத்தூர் பாத்திருக்க மாட்டீங்க, ஏகம்பத்திலிருந்து தொடங்கி இருக்கேன். திரு ஏகம்பம், திரு அநேகதங்காவதம், திருமேச்சலி திருமேச்சலி, அப்புறம் திருமார்பேரு திருமார்பேரு, திருவல்லம் ஆர்டர் ஆர்டரா வருதா, திருவல்லம், திரு இளம்பயங்கோட்டூர், அப்ப திருஞான சம்பந்தர் போன வழியிலேயே திருவிற்கோலம், திருவூரல், திரு ஆலங்காடு, அப்புறம் திரு ஆலங்காடுக்கு அப்புறம் எங்க போனீங்க, திருப்பாசூர், அப்புறம் திருப்பாசூர் திருக்காலசி கரெக்ட், ஓ வெண்பாக்க நடுல காரிக்கரை காரிக்கரை, அப்புறம் திருக்காலத்தி. இதுதான் திருஞான சம்பந்தர் திருக்காலத்தி வழிபாடு வரை அமைந்த செக்கிழார் பெருமான் காட்டும் நிலை. இரண்டாவது, இப்ப திருவோத்தூர்ல எப்படி அடியார் சிறப்பு எப்படி எடுத்தாரோ அதே போலதான் திரு ஆலங்காடும் அடியார் சிறப்பு, அதாவது காரைக்கால் அம்மையாருடைய தனித்தன்மையை தனித்துவத்தை அவர் எடுத்து அவர் காட்டிய அந்த முறையில பின்னாடி 200 ஆண்டுகளுக்கு பின்னே வருகின்றார் சுந்தர பெருமான். அவரு ஆலங்காடு போகின்ற பொழுது ஞான சம்பந்தரே அவர் மிதிக்காமல் போன தலம் அல்லவா, நாம மிதிக்கலாமான்னு சொல்லி அந்த வழி காட்டி கொடுக்கிறார் பாருங்க. அடியாருக்கும் அடியார் என்கின்ற அந்த பெருமையை, அடியார்களுடைய சிறப்பை எடுத்து சொல்லிய அந்த தலமாக விளங்குவது திரு ஆலங்காடு. அங்க நிலை நிறுத்துறார் அம்மையாரனுடைய அந்த வழிபாடு செய்த தலையால் வணங்கிய தலம் என்பதாக சொல்லி அங்கே அடியார் சிறப்பை இன்னும் மேல உயர்த்தி போறார். அதனுடைய ஒரு விரிவு எங்க காட்டுறாருன்னு சொன்னா திருக்காலத்தி. திருக்காலத்தி கண்ணப்பர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய கண்ணப்பருடைய வழிபாடு அன்பின் உருவமாக இருந்து, அதாவது சேக்கிழார் பெருமானுடைய வாக்குகளை மீண்டும் 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 படித்து கொண்டே வருகின்ற பொழுது, அதாவது திருஞான சம்பந்தராக நாம் அங்கு இருந்து திருஞான சம்பந்தரோடு இணைந்து வழிபடுகின்ற முறையாக இருந்து பார்க்கின்ற பொழுது, அங்கே திருஞான சம்பந்தரே இல்லையோ திருஞான கண்ணப்பரோ மட்டும் அங்கே இருக்கிறார் என்கின்ற நிலையை போல கொண்டு வந்துருவார். திருஞான சம்பந்தர் கண்ணப்பராகவே மாறி வழிபாடு பண்ணுகின்ற இடமாக அமைகிறது. அவர் என்னென்னலாம் அங்க செய்தாரோ, எதை எதையெல்லாம் அனுபவித்தாரோ அத்துணையும் ஞான சம்பந்தர் அங்க அனுபவிக்கிறார். திருக்காலத்தி மலையில அத்துணையும் அனுபவிக்கிறார். அதை எழுதுறாரு 2 பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் எழுதுகின்றார். அங்கே ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய ஞான சம்பந்தர் எப்படி அந்த காலத்தி வழிபாடு செய்கின்றார் என்பதை காட்டுகின்றார். அப்ப திருவோத்தூர், திரு ஆலங்காடு, திருக்காலத்தி. திருக்காலத்தி வழிபாடு என்பது மிக மிக ஆழமான வழிபாடு, ஞானசம்பந்தர் திருக்காலத்தி வழிபாடு. அப்ப திருவோத்தூர் அடியார் குறை நீக்கம், குறைவிலா நிறைவு, கோதிலா அமுதை காட்டுவார். அங்கே இருந்து எங்கே வந்தார், நடுவில் திரு ஆலங்காடு, திரு ஆலங்காடில இருந்து இளம்பயங்கோட்டூர் வருவார். இளம்பயங்கோட்டூர் தலம் அந்த திரு ஆலங்காட்டுக்கு முன்னாடி இளம்பயங்கோட்டூர். இளம்பயங்கோட்டூர் தலம் ஞானசம்பந்தரனுடைய தனி மாஸ்டர் பீஸ், வேற யாருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றேன்னா, ஞானசம்பந்த பெருமானுடைய பதியங்கள் அத்துணையினுடைய சாரம் என்பதாக சொன்னால் அது திருஎழுக்கூற்றிருக்கை என்ற ஒரு பதிகம். அதுதான் சைவத்திலே நாம திருஞான சம்பந்த பெருமானுடைய மொத்த பதிகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணை பதிகங்களையும் ஒன்று திரட்டி ஞான சம்பந்த பெருமான் சினாப்சிஸ் என்கின்ற வகையில எதை சொல்ல வந்தார், எதற்காக திருஞான சம்பந்த திருஅவதாரம், என்ன செய்தார், எப்படி அவருடைய அவர் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது சைவம், திருஞான சம்பந்தர் வந்த பிறகு சைவம் எப்படி தழைத்தது, அத்துணையும் அதற்கு தத்துவ நிலைகள் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்தன, வினை கொள்கைகள் எவ்வாறெல்லாம் வளர்ச்சி அடைந்தது, இதற்கு முன்னாடி வினை கொள்கைகள் எவ்வாறு இருந்தது, திருஞான சம்பந்தர் வந்த பிறகு வினை கொள்கையிலே எவ்வாறு மாற்றம் அடைந்தது, ஞான சம்பந்தர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த வினை கொள்கைகள் தத்துவ நிலைகள் என்று சொல்லக்கூடியது எவ்வாறு மாறுபாடு அடைந்தது, சைவத்தினுடைய கொள்கை விளக்கங்கள் எவ்வாறு முதிர்ச்சி அடைந்தன, அத்துணையும் இணைத்து காட்டுகின்ற ஒரு திருப்பதிகம் திருஎழுக்கூற்றிருக்கை. எதை வேணா உள்ளாமே தவிர திருஎழுக்கூற்றிருக்கையை விட முடியாது. அப்படி திருஎழுக்கூற்றிருக்கையில ஒரு ஒரு முக்கியமான ஒரு இன்னொரு ஒரு தொடர்பான ஒரு செய்தி என்பதாக சொன்னா, திருஞான சம்பந்தரனுடைய தனி சிறப்பு என்பதாகிய நிலையில இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல ஒன்று திருஎழுக்கூற்றிருக்கைன்னு சொன்ன, ரெண்டாவது இளம்பயங்கோட்டூர் இந்த திருப்பதிகம். திருஎழுக்கூற்றிருக்கையினுடைய ஒரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், ஏன் ஏழு என்கின்ற எண்ணை அங்கே கொண்டு வந்தார் திருஞான சம்பந்தர். அந்த திருஎழுக்கூற்றிருக்கை வந்து மிக 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 ஆழமான திருப்பதிகம், பிழிவான திருப்பதிகம். திருஞான சம்பந்தர் மொத்த திருமுறைகள் மொத்த நிலைகளும் திருநெறிய தமிழும் அங்கே எப்படி அணு அளவிலே பொதிந்து இருக்கிறதோ அதை போல அந்த இடத்திலே நிற்கின்றது, கருவாக நிற்கின்ற இடம். அப்படி கருவாக இருக்கின்ற இடத்திலே ஒரு 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 நுணுக்கமான ஒரு செய்தியை திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தினுடைய வடிவ அமைப்பிலேயே காட்டி செல்லுகின்றார். ஏழு என்கின்ற எண்ணை எடுத்துக்கொண்டு ஏழு திரு எழு கூற்றிருக்கை, ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு அப்புறம் மூணு ரெண்டு ஒன்னு இப்படி அது அப்படி அமைகின்ற அந்த கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏழு என்பது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, ஏழு என்பது குறைஞ்சோ ஏழு என்பது இந்த பக்கம் குறைஞ்சோ வரும் அதை அமைக்கின்ற பொழுது. அப்ப ஏழு என்கின்ற எண் அந்த இடத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அமைக்கின்ற பொழுது ஏதோ உயிருக்கு இந்த ஏழு என்கின்ற எண்ணின் மூலமாக இந்த திருப்பதிகத்தின் மூலமாக ஏதோ ஒரு பயனை விளைவிப்பதற்காக அமைத்தார். இப்போ இந்த உயிருக்கு என்ன ஏழினாலே இந்த உயிருக்கு என்ன ஊறு என்பதாக பார்க்கின்ற பொழுது, ஆணவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவம் நமக்கு தெரிந்த வரையிலும் பொதுவாக இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடியது அதனுடைய ஒரு இயற்கையான நிலை எல்லாத்தையும் அது மறைப்பது, முழுக்க மறைச்சிடும். ஆணவத்தினுடைய அது அதனுடைய இயல்பு, உண்மையான இயல்பு ஆணவம் அப்படின்னு சொன்னா என்ன இயல்பு, ஆணவம்னு சொன்னா என்னங்க அப்படின்னா, அப்படியே ஒன்றுமே செயல் செய்ய விடாது, புட்டிச்சு அப்படியே கட்டி போட்டு இருள்ல போட்டு முழுக்கி அப்படியே அணைச்சிரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திருஞான சம்பந்தரே சொல்றாரு. இந்த எப்படி புடிச்சு இது எப்படி இது உயிரை எப்படி புடிச்சிருந்ததுன்னு சொன்னா, அதற்கு ஒரு நோய் என்பதாக ஒரு காரணத்தை காட்டுறாங்க. அந்த நோய் என்பது முயலகன் என்கின்ற நோய். முயலகன் என்கின்ற நோய் நீக்கம் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்ல, முயலகன் சொன்னா எந்த செயலும் செய்ய விடாது, கோமா கோமா ஸ்டேஜ் கூட இல்ல, கோமா ஸ்டேஜ்னா கூட அதாவது உங்களுக்கு நினைவே இல்லாம போயிடும். இந்த முயலகன் என்று சொல்லக்கூடிய நோய் எப்படின்னா நினைவெல்லாம் இருக்கும் ஆனா செயல் செய்ய முடியாது, எந்த வகையான செயலையும் செய்ய பாரலைஸ்ட்ன்ற மாதிரி, கையை தூக்கணும்னு நினைச்சா தூக்க முடியாது, காலை இந்த பக்கம் எடுத்து வை, நம்மளுடைய கட்டளைகளை எதுவுமே ஏற்றுக்கொள்ளாத நிலை, எதுவுமே செய்ய முடியாத நிலையில அது ஆழ்ந்து கொண்டு இருக்கும், அது பிடிச்சு வச்சிருக்கும், அத முயலகன் என்கின்ற நோயாக காட்டுவார். அப்போ உண்மை இயல்பு என்பதாக சொன்னா எதையுமே செய்ய விடாம இதை முழுமையாக இந்த உயிரை மறைத்து கொண்டிருப்பது இந்த ஆணவம், அது உண்மை இயல்பு. ஆனா பெருமான் வந்து ஒரு ரெண்டு கொடுத்தாரு, இதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வரட்டும் இந்த உயிர், இப்படியே வந்து பேரிருள் என்று சொல்லக்கூடிய இருள கிடைக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மெடிசன் கொடுத்தாரு, மாயாமலம் கண்மமலம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுத்தையும் கொடுத்த உடனே இப்ப ரியாக்ஷன் ஆகுது. வெறும் ஆணவம் என்கின்ற மலம் மட்டும் இருக்கின்ற பொழுது அது முழுக்க அப்படியே மறைத்து கொண்டிருந்தது, ஆனா இந்த ரெண்டு மலத்தையும் மாயாமலம் கண்மமலம் ரெண்டுத்தையும் அதுல இன்ஜெக்ட் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, இப்ப ரியாக்ஷன் ஆகுது, முழுமையாக மறைத்து கொண்டிருந்த ஆணவ மலம் இப்ப என்ன செய்யுது, விபரீதத்தை செய்யும். மாயாமலம் கண்மமலம் என்று சொல்லக்கூடிய தொடர்பு உலகங்கள் எல்லாம் வந்த உடனேயே வினைகள் தொடங்கியவுடன் என்ன செய்து இந்த உயிரை ஒன்றை மற்றொன்றாக திரிவுபடுத்தி காட்டு. முன்னாடியாவது பரவாயில்லங்க, பிடிச்சிட்டு இருக்குது, கிடக்கிறோம், இதுல சிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து இந்த உயிரானது வேதனைப்படுவதை விட ஏதோ தப்பிச்சிட்டோன்ற நிலைமையில இருக்கின்ற நிலைமை இந்த நிலைமை இருக்கு பாருங்க, இது அதை விட மோசமான நிலைமை. ஏன்னா பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணர்கின்ற அந்த மருளை அமைக்கின்ற ஒன்று இந்த ஆணவம். எல்லாத்தையும் விபரீதமா காட்டும். அப்படி விபரீதமாக காட்டுகின்ற விபரீதத்தை ஏழு வகையாக சைவம் காட்டியது. இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவத்தினுடைய விபரீதம் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னா, விபரீதம் எந்த வகையிலே இது அமையும் என்பதாக சொன்னால் ஏழு வகைகளிலே இது விபரீதத்தை செய்யும். அந்த ஏழு என்னன்னு சொல்ல போறேன், நோட் பண்ணி வச்சுங்க. அதனாலதான் ஏழு என்பது மிக முக்கியமானது. அந்த ஏழு என்பதை ஏழு வகையாக அமைத்தார் திருஞான சம்பந்த பெருமாள். திருஏழு கூட்டிருக்கிற ஒன்றும் சாதாரணது. ஆணவம் எந்தெந்த வகைகளிலே நம்மை தாக்குகின்றதுன்னு பார்த்தார். ஏழு வகைகளிலே தாக்குதா, போடு ஏழு. திருஏழு கூட்டிருக்கை என்பதையாக அமைத்து ஏழு நிலைகளிலே அமைத்து ஆணவம் என்பது விபரீதம் என்கின்ற வகையிலே அந்த விபரீதத்தினுடைய விளைவுகள் ஏழு நிலையாக பிரிகின்றது. அதில் முதலாவது விகற்பம் என்று சொல்லக்கூடியது, இரண்டாவது கற்பம், ஒன்று விகற்பம், இன்னொன்று கற்பம், மூன்றாவது குரோதம், நான்காவது மதம், ஐந்தாவது கொலை, ஆறாவது அஞர். அஞர் 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 தான் சொல்றேன், அஞர் ஞாயிறு அந்த அஞர். ஏழாவது நகை, நகை சிரிப்பு. ஏழாவது விகற்பம் தான் முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. விகற்பம் என்பது ஒரு பொருளை இந்த பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி காட்டுகின்ற நிலை, ஒன்றை இன்னொன்றாக வேறுபடுத்தி காட்டுவது. கற்பம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தனக்கு இல்லாததை இருக்கு என்பதாக எண்ணிக்கொள்வது. தனக்கு இல்ல ஆனா இருக்கு அப்படின்னு எண்ணிக்கொள்ளும். எப்படின்னா, நிச்சயமா நம்முடைய அறிவு என்பது ஒரு முழுமையுடையது இல்லைன்னு நமக்கு தெரியும். நம்மால இந்த பக்கம் இங்க என்ன இருக்குன்றதுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த அறிவை கொண்டு, நான் தான் இந்த அறிவை கொண்டு இதை செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். போர்டு முத முதல்ல கார் கண்டுபிடிச்சாரு. காரை கண்டுபிடிச்சிட்டு காரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறாரு. அவரே ஓட்டுறாரு. ஏன்னா வேற யாரும் ஓட்டுறதுக்கு வந்து பயப்படுறான். ஏன்னா கண்டுபிடிச்சதுன்னே அந்த கண்டுபிடிப்புல என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால அவரே ஓட்டிட்டு போறாரு. அப்படி ஓட்டுறதுக்கு முன்னாடி, அந்த கார்ல ஏறதுக்கு முன்னாடி சொன்னாரா, நீங்க காரை பத்தி நீங்க ஓட்ட போறீங்களே, உங்களுடைய இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய கண்டுபிடிப்பினுடைய எப்படி இருந்தது இந்த காரை பொறுத்த வரையிலும், திஸ் கார் இஸ் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டட் இன் திஸ் கார் அப்படின்னு. ஏறதுக்கு முன்னாடி, அத ஃபர்ஸ்ட் ரைடுக்கு முன்னாடி, எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட் இன் திஸ் கார். இந்த காருக்கு கார் என்பதாக சொன்னா, அந்த காருக்கு எது தேவை என்பதை அத்தனையும் அந்த காரிலே அது அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக சொல்லிட்டு கார்ல ஏறினார். ஏறி ஒரு ரவுண்டு போறார். அப்படி போகின்ற பொழுது ஒரு சின்ன பம்ப், ஒரு குழியோ அல்லது மேடோ வந்துச்சு. அந்த குழி மேடல அப்படி இறங்கி அப்படி ஏறிச்சு பாருங்க காரு. தலையில ஓட்டிட்டு இருந்த ஒரு தலையில டமால் மேல அந்த டாப் அடிச்சு மண்டை பொழந்துச்சு. அடிச்சுட்டு வந்து அப்படி சுத்தி வந்துட்டு திருப்பி இப்ப நிறுத்துறவானே இறங்கினாரு. அதுல மண்டை வீங்கிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் அதே பேட்டியாளர்கள்லாம் வந்து நிக்கிறாங்க, என்னங்க உங்க கார் வந்துட்டு எப்படி இருந்தது? நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல, எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், அதை நீங்க அழிச்சிருங்க. நத்திங் இஸ் கம்ப்ளீட்டட் இன் திஸ் வேர்ல்டு. ஏன் அப்படின்னா, காரை கண்டுபிடிச்சேன், நான் எல்லாமே முடிச்சிட்டேன்னு நினைச்சேன், ஆனா காரை ஓட்டுகின்ற பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது அந்த கார் பம்புலயோ ஹம்புலயோ மேல ஏறி இறங்குன்ற பொழுது அதுக்கு ஷாக் அப்சார்பர்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாக் அப்சார்பர் இருந்தாதான் அதை ஷாக்க வாங்கிக்கும். ஷாக்க வாங்கக்கூடிய ஷாக் அப்சார்பரை நான் ஓட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாம நினைப்பது தவறு என்பதை உணர்கின்ற. அப்போ எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே நம்முடைய நிலையிலே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு என்பதாக நினைப்பது கற்பம். அதுவும் ஒரு ஆணவத்தினுடைய செயற்பாடு. குரோதம், எப்ப எப்பெல்லாம் சினம் கொள்ளுகின்றீர்களோ இன்னொருவர் மீது நீங்கள் கோபம். வேகம் எடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்கன்னர். அப்படி சினம் எப்பெல்லாம் வருதோ அப்ப ஆணவம் இஸ் ஃபேஸ், அந்த ஒரு ஃபேஸ், ஏழு ஃபேஸ்ல ஒரு ஃபேஸ் அப்படி ரொம்ப ஷார்ப்பா ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஃபேஸ் நல்லா ஷார்ப் ஆயிட்டு இருக்கும். ஏழும் ஏழு விதமாக அது பிரிசம் மாதிரி பிரிகின்ற நிலையில இருக்கின்ற பொழுது ஒரு ஃபேஸ் எப்படின்னு சொன்னா ஒரு இடம் என்ன என்பதாக சொன்னால் அது கோபத்தை காட்டி கொண்டு இருக்கின்ற பொழுது ஆணவத்திலே இருக்கின்றோம். அப்ப என்ன பாவனோ, ஓ இது ஆணவத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்துக்கணும். ஆக கோபம் என்கின்ற நிலை ஒரு முக்கியமான ஒன்று. மதம் என்பதாக சொல்லுகின்ற போது மனம் மொழி மெய் இந்த மூன்றினையும் கொண்டு பெருமானை வழிபடாமல் மீது எல்லா வேலையும் செய்யறது, அது வேற ஒண்ணு இல்ல, சிம்பிள் அதுதான். கொலை என்பது இன்னொருவருக்கு துன்பம் செய்தல், கொலை என்பதாக சொன்னால் துன்பம். அந்த துன்பம் என்பதாக சொல்லுகின்ற அதுதான் வள்ளுவ பெருமான் சொன்னார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அன்னையம் செய்து விடல், அதுதான் நெறி. ஆக ஏன்னா அந்த ஆணவத்தினுடைய ஒரு பகுதி இப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கும், அதனால அந்த ஒரு பகுதியை கட்டுப்படுத்துவதற்கு நமக்கு வருகின்ற துன்பம் என்பது நம்மாலே வருவதல்ல, இது வினையினாலே வருகின்ற துன்பம். ஒரு சொல்வார் என்ன, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்ய, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமைனாரு, உயிர்க்கு உருகன் செய்யக்கூடாது துன்பம், இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்பது அஹிம்சை வழி என்பது ஆணவத்தினுடைய ஒரு ஃபேஸை கட் பண்றதுதான். ஆக அகிம்சை என்பதாக சொல்லி வருகின்ற ஒரு மிக அற்புதமான நெறி ஆணவத்தினுடைய ஒரு ஒவ்வொரு ஃபேஸா கட் பண்ணிட்டு வரும். அயர் என்பதாக சொல்லுகின்ற இந்த அயர் என்பது ஒரு சிறு துன்பம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா எக்ஸாஜிரேட் பண்றது, சின்ன துன்பம் கொஞ்சம் ஒரு துன்பமாக வருவது சின்ன துன்பமாக இருந்தாலும் அதை மிகப்பெரிய துன்பமாக எண்ணி இது அவதிப்படும். ஐயோ பஸ்ல சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறின உடனேயே அந்த டிரைவர் இப்ப வண்டியை நல்லா ஓட்டுவாரா, பிரேக் பிடிக்குமா பிடிக்காதா, எங்கேயாவது இடிச்சிருமோ இப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேர்லாம். ஏறினதுக்கு பிறகு அந்த பஸ் வந்துட்டு எவ்வளவு வேகமா போகுது, இன்னொரு பஸ் ஏற்ற மாதிரி வந்தா என்ன ஆகுறது, ஏறிய பிறகு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் துன்பம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த துன்பத்தை விட்டுணும். அப்படி சின்ன சின்ன விஷயங்களை பெரிய விஷயங்களாக எண்ணி துன்பப்படுது, இது ஆணவத்தினுடைய ஒரு ஃபேஸ். கடைசியா நகை என்று சொல்லக்கூடியது சிரிப்பு, சிரிப்புன்னு சொன்னா வெறும் சிரிப்பு இல்ல, அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு சிரிப்பிலேயே சிரிப்பு என்பது அவசியம், சிரிப்பு என்பது நகை என்பது மிக முக்கியமானது. ஆனா இந்த நகையினுடைய ஒரு ஃபேஸ் ஆணவ ஃபேஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா அது ஆணவ சிரிப்பா இருக்கும். ஒருவருடைய துன்பத்தை பார்த்து எள்ளி நகையாடுதல், ஒருவர் துன்பம்னு வந்துருச்சுன்னா வாழைப்பழ தோல்ல ஒருத்த வழிக்கு விழுந்தா முதல்ல நம்ம செய்யறது என்ன, இதுதான் பேசிக்கா ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இருக்கு இப்படி ஏழு நிலைகளிலே இருக்கக்கூடிய ஆணவத்தை திரியெழு கூற்றிருக்கை என்ற திரியெழு கூற்றிருக்கை மூலமாக ஒவ்வொரு ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகத்தையும் வெட்டி 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 நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திரு எழு கூற்றிருக்கை என்பதாக அமைத்து ஏழு வகைகளிலே இந்த உயிருக்கு துன்பம் வருகின்றது. ஆக இந்த ஏழு வகைகளையும் ஏழு நிலைகளிலே இந்த உயிர் சார்ந்திருக்கின்ற நிலைகளிலே பெருமான் எவ்வாறு இந்த உயிரோடு ஏழு நிலைகளிலே சார்ந்திருக்கிறார் என்பதை காட்டி ஏழு நிலைகளிலே இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய ஏழு நிலைகளிலே இருக்கக்கூடிய துன்பத்தை வாழ்வியலிலே வருகின்ற துன்பத்தை நீக்கும் ஒரு அற்புத திருப்பதிகம் திரு ஏழு என்கின்ற எண் மிகச் சிறப்பானது. விகற்பம் அப்படின்னு சொல்றது ஒரு ஒன்றை மற்றொன்றாக தெளிவுபடுத்தி காட்டுதல், அதாவது கம்பாரிசன் சொல்லலாம். இவரோடு நான் கம்பேர் பண்ணிட்டு நீலமேகமும் நானும் அப்படின்னு சொன்னா என்ன போல வேற யாரும் இல்ல, அவரு என்னையா எனக்கு என்ன கம்பேர் பண்ணா அவர் ரொம்ப சின்னவர், நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த நான் எனது என்கின்ற அந்த ரெண்டு என்பதை ஏழாக இன்னும் கொஞ்சம் அப்படி டெப்தா விரிச்சுக்காம அப்படி இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய நிலை. அப்படி திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவெழு கூற்றறிக்கை இப்படி ஒரு எவ்வளவோ செய்திகளை திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவெழு கூற்றறிக்கை சொன்னாலும் இது ஒரு திருவெழு கூற்றறிக்கையினுடைய ஒரு தனி சிறப்பு. திருஞான சம்பந்த பெருமானுடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னா திரு இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம். இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இளம்பயங்கோட்டூர் தளம் போனீங்க இல்லையா, அங்க பெருமான் அந்த திருப்பதிகத்தை நீங்க எல்லாம் பாடியிருப்பீங்க, மலையினார் பருப்பது அற்புதமான திருப்பதிகம். இளமயங்கோட்டூரினுடைய அந்த சிறப்பும் திருஞான சம்பந்த பெருமான் காட்டும் அந்த திருப்பதிகத்தினுடைய சிறப்பும் சைவத்தினுடைய சிறப்பை எங்கேயோ கொண்டு போய் காட்டுகின்ற இடம் இது. அதாவது திருஞான சம்பந்த பெருமான்னு சொன்னா யார் யார் திருஞான சம்பந்த பெருமான் அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா திருஞான சம்பந்த பெருமான்னு சொல்றீங்களே அவர் யார் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமானுடைய சைவத்திலே தத்துவத்திலே என்ன எந்த இடத்திலே திருஞான சம்பந்த பெருமான் இருக்கிறார் அப்படின்னு நீங்க யாராவது கேட்டாங்க இல்ல நமக்கே நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா,
இளமயங்கோட்டூர் திருப்பதிகத்திலே அமைக்கின்ற அந்த அமைப்பு இருக்கு பாருங்க, ஆஹா, திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஈடு இணை இல்லாத நிலையில எங்க நிற்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் என்பதை காட்டுகின்ற ஒரு இடம் இளமயங்கோட்டூர் திருப்பதிகம்.
அது ஒரே குறிப்பு மட்டும் சொல்றேன், ஏன்னா இளமயங்கோட்டூர் திருப்பதியை நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்கன்றதுனால அதனுடைய தொடர்பாக அந்த இளமயங்கோட்டூர் திருப்பதிகத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு. ஏற்கனவே நம்ம இளமயங்கோட்டூர் திருப்பதியை பார்த்திருக்கோம், எழில் கொள்வது இயல்பு என்பதாக சொல்லியிருப்பேன், எனதுரை தனதுரையாக என்பதாக சொல்லியிருக்கக்கூடிய நிலை. அதாவது இளமயங்கோட்டூர் திருப்பதியத்திலே எனதுரை தனதுரையாக ஒன்று மூன்று வந்து இளமயங்கோட்டூர் திருப்பதியத்திலே நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது, எனதுரை தனதுரையாக, இரண்டாவது இருக்கையாய் பேணி அப்படின்னு சொல்லுவார், இருக்கையாய் பேணுதல், மூன்றாவது என் எழில் கொள்வது இயல்பு, என் எழில் கொள்வது இயல்போன்னு கேட்பார், என் எழில் கொள்வது. அப்ப மூன்று நிலைகள் அந்த திரு இளமயங்கோட்டூர் திருப்பதியத்தை பொறுத்தவரையிலும், எனதுரை தனதுரையாக, இருக்கையாய் பேணுதல், அப்புறம் எழில் கொள்வது இயல்பு. காரைக்கால் அம்மையார் போன்ற நம்முடைய திருஞான சம்பந்தர் ஒரு பக்கம் நிறுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய அடியார்கள் அருளாளர்கள் என்கின்ற நிலையிலே இன்னொரு பக்கம் நிறுத்துகின்ற பொழுது, காரைக்கால் அம்மையார் முதல் எப்படி இறைவனிடத்திலே வேண்டுகின்றார்கள் என்பதாக சொன்னால், இறைவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க, அடியின் கீழ் இருத்தல் என்பதாகிய ஒரு நிலை. அடியின் கீழ் இருத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனை ஆட விட்டு ஆடுகின்ற அந்த இடத்திற்கு கீழாக இந்த உயிர் அப்படி நிற்கின்ற பொழுது என்ன ஆகும், உயிர் இந்த அடியை சார்ந்த காரணத்தினாலே திருவடிக்கு கீழே அது போயிட்டதுனால இறைவனுடைய அழகு இந்த உயிரின் மீது பதியும். அதுதாங்க அடியின் கீழ் இருத்தல் என்பது. அடியின் கீழ் இருத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த அடியின் கீழ் இருத்தல் என்பதாகிய நிலையிலே ஆடுகின்ற பெருமானுடைய திருவடியிலே நிற்கின்ற பொழுது உன்னுடைய அழகு, அவருடைய முழுமையான அழகு என்பது அருள் அத்துணையும் அது பதிகின்ற இடமாக இந்த உயிர் விளங்கும். இந்த உயிரிடத்திலே அந்த இறைவனுடைய அழகு பதியும். அதுதான் அடியின் கீழ் இருத்தல். அடியின் கீழ் இருத்தல் வேறு, இருக்கையாய் பேணுதல் வேறு. ஞான சம்பந்த பெருமாள் சொல்றார், இருக்கையாய் பேணி, இருக்கையாய் பேணி என் எழில் கொள்வது இயல்பு. நம்ம முதல்ல அது பதிகம் எப்படி இருக்கும்னு சொன்னா, என் எழில் கொள்வது இயல்போ அப்படின்னு கேட்ட உடனே தலைவி வந்து தலைவனை எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு இயற்கை அந்த அகத்துறையில நிற்கின்ற பாடலாக அதை அமைத்து பொதுவான பொருள் எழுதுகின்ற பொழுது என் எழில் கொள்வது இயல்பே அப்படின்னு சொன்னா, உன் நினைத்து நினைத்து வாடி அந்த பெண்ணானவள் எந்த விதமான அலங்காரமும் செய்து கொள்ளாமல் அவளுடைய அழகு முழுவதும் கொள்ளை கொள்ளுகின்ற நிலையாக அமைகின்ற அந்த ஒரு அகத்துறை நிலையில இல்ல, அது அது வெளிப்படையாக நிற்கின்ற என் எழில் கொள்வது இயல்பே என்பதாக சொல்வது. ஞான சம்பந்தர் சொல்றார், எப்பொழுது அடியின் கீழ் இருத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, பூந்தராய் என்பதாக 12 பெயர்கள்ல ஒன்று, அந்த சீர்காழியினுடைய பெயர்கள்ல 12 பெயர்கள்ல ஒன்று பூந்தராய் அப்படின்னு. இந்த பூந்தராய் என்பதாக சொன்னால் ரெண்டு மலர்கள், அதாவது சங்கநிதி பதுமநிதி என்ற இரண்டு, இந்த ரெண்டும் மனம் வீசுதல் என்கின்ற நிலையில மனத்தை வீசி கொண்டிருந்ததா, அப்படி மனத்தை வீசுவதிலே அதுக்கு குறை இருந்தது. அந்த மனமானது முழுமையாக அந்த மனத்தை கொடுக்க வேண்டும், எந்த உயிர்களுக்கு முழுமையான மனத்தை கொடுக்கணும்னு நினைச்சுதான். அப்படி முழுமையான மனத்தை கொடுக்கணும்னு சொன்னா அதற்கு வழி பெருமானை எப்பொழுது சார்ந்தோமோ அப்பொழுதுதான் அது முழுமையான மனதை கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த மனத்தை கொடுப்பதற்கு இதுவரையிலும் அது மனத்தை பரப்பி வந்தது. அங்கே போய் சீர்காழியிலே பெருமானுடைய அந்த மேனியிலே விழுந்தவுடன், அந்த திருவடியிலே விழுந்தவுடன் வெறும் மனமானது சிவமனமாக மாறியது. அது சங்கநிதி பதுமநிதி. இப்ப என்ன ஆயிடுச்சு, குறை நீங்கிடுச்சு, குறைவிலா நிறைவாயிடுச்சு, யாதும் குறைவிலும். அப்ப இறைவனை சார்ந்த நிலையிலே, இறைவனுடைய அடியின் கீழ் இருத்தல் என்கின்ற நிலையிலே இறைவனுடைய அழகானது உயிரின் மீது பதியும். இதுதான் எல்லா வழக்கமா நடந்துட்டு இருக்கிறது. திருஞான சம்பந்தனுடைய இயல்புல என்ன ஆயிடுச்சு, திருஞான சம்பந்த பெருமானை இடமாக கொள்ளுகின்றாராம். வழக்கமா என்ன நடக்கும், இறைவனுடைய திருவடியை இடமாக கொண்டு உயிர் அந்த இறைவனுடைய அழகினை பெறுவதுதான் இதுவரை இருக்கையை இடமாக கொண்டு இருக்கையாய் பேணி என் எழில் கொள்வது இயல்பு. இதுவரையில் உன்னுடைய இயல்பை உயிரின் மீது பதிய வைத்துக் கொண்டிருந்த சிவமானது இப்பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய எழிலை அழகினை சிவம் தன்னுடையது என்பதாக ஏற்றுக்கொள்ளுகின்றதா? தான் பதிவு செய்வது அத்துணையையும் எனது உரையை தனது உரையாக ஏற்றுக்கொண்டது என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த தனி நிலை தனி இடம் வரும். இதுவரையில் உயிரின் மீது சிவம் பதிந்து கொண்டிருந்த நிலையை பெற சென்றவரை தாமாக்கும் தில்லை சிற்றம்பலவனார். அது குமரகுருபர் சொல்லுவார், ரொம்ப அற்புதமான ஒரு பதிகம் தில்லை பதிகத்துல குமரகுருபர். எல்லாம் போய் பதஞ்சலியார்னு போய் அவர் போய் வழிபட்டாராம். எல்லாரையும் போனவங்களெல்லாம் சிவமாக்குறது தான் அவருடைய வேலை. தில்லையம் பெருமானுக்கு தில்லையுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா வா வா வான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு சிவமாக ஆக்கிடுவாராம். ஆனா ஒருத்தர் போனாராம், இவர் மாதிரி நீ ஆயிட்டியே அப்படின்னு கேக்குறாரு குமரகுருவர். ஏன்னா பதம் சலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய பதஞ்சலியார் போனாராம், பதம் சலியாராக என்கின்ற அவர் போய் வழிபட்ட காரணத்தினாலே இவர் பதம் சலியாராக ஆகிவிட்டார். இவர் போனவர் அவராக ஆகிவிட்டார். நீ போறவரெல்லாம் நீ மாத்திட்டு இருப்ப, ஆனா ஒன்ன அவராக மாத்திட்டாரு இந்த பதஞ்சலியார் என்பதாக கேட்பார். அதனுடைய தத்துவம் என்ன என்பதாக சொன்னால் திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த எழில் கொள்வது இயல்பு. இது வந்து உங்களுக்கு ஒரு ஜிஸ்டா தான் சொல்லியிருக்கிறேன். இதனுடைய ஆழம் இதனுடைய விரிவு என்பதாக பார்த்தாதான் அதுதான் உண்மையான திருஞான சம்பந்தர் வரலாறு. திருஞான சம்பந்தரை எந்த அளவிற்கு நாம் முழுமையாக அறிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் என்பதாக சொன்னால் இன்னும் ஆழமாக போக 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 போகத்தான் திருஞான சம்பந்தரினுடைய ஒரு அற்புதமும் அவருடைய தனித்தன்மையும் விளங்கும். அதுல ஏதோ ஒரு 2%, 3%, 100% கடலாக இருந்தாலும் திருஞான சம்பந்த பெருமானை எந்த வகைகளிலே நாம் வைத்து போற்ற வேண்டும் என்பதை மிக அற்புதமாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு இடம் திரு இளம்பயங்கோட்டூர். அப்படி நிற்கின்ற திருஞான சம்பந்த பெருமான் திருத்தொண்டு நெறி என்பதாக சொல்லக்கூடிய திருத்தொண்டு நெறியை இந்த உலகத்திலே மிக அற்புதமாக நிலைநாட்ட வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். தொண்டு நெறியினுடைய முதிர்விலே இருந்தவர் நாவுக்கரசர். தொண்டு என்று சொல்லக்கூடிய தொண்டினுடைய நெறி தொண்டு என்பது எந்த வகையிலே நிற்கும் அதனுடைய நிலை அதனுடைய முடிவான நிலை தொண்டு நெறியினுடைய முடிவான நிலையிலே இருப்பவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் திருத்தொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த நெறியிலே நின்ற அந்த நிலை. அதனாலதான் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையையும் காட்ட வந்தவர் திருஞான சம்பந்தர். அதுதான் அவருடைய பதிகங்கள். திருஞான சம்பந்த பெருமானுடைய முழுமையான ஒரு நிலை என்பதாக சொன்னால் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் என்பதாக மட்டும் நம்ம அதை என்னன்னு தெரிந்து கொண்டோம் என்பதாக சொன்னால் அதுதான் திருஞான சம்பந்த பெருமானை நாம் முழுமையாக அல்லது ஓரளவிற்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வழிபட்டவர்களாக ஆகும். அப்படி திரு இளம்பயங்கோட்டூர் திருப்பதிகம் மிக அற்புதமான திருப்பதிகம். அதில் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய இடம் எங்கே நிற்கிறதுன்னு காக்கிறார். அப்படி தத்துவ நிலைகளை எல்லாம் கடந்து அருள் நெறியிலே திருத்தொண்டு நெறியிலே மேலே நிற்கின்ற காரணத்தினாலதான் தொண்டு நெறியானது திருத்தொண்டு என்று சொல்லுகின்ற திருத்தொண்டை தாங்க வேண்டும் என்பதாக சொல்லி தொண்டாக விளங்கக்கூடிய நம்முடைய நாவுக்கரச பெருமான் பூந்துருத்தியிலே திருத்தொண்டுக்கு வேலியாக விளங்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமானை தாங்குகின்றார். ஆக திருத்தொண்டு என்பது தொண்டிலே இருந்து திருத்தொண்டானது அது வெளியிலே வரும். தொண்டு என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே அங்கே கைத்திருத்தொண்டும் ஒரு பகுதியாக அமைகின்றதை தவிர கைத்திருத்தொண்டு மட்டுமே தொண்டு அல்ல. அப்படி தொண்டு என்கின்ற நிலையிலே திருத்தொண்டு நெறி என்பதாக அப்படி திருத்தொண்டு நெறியினை காட்ட வந்தவர் திருஞான சம்பந்த பெருமான். திருத்தொண்டு நெறியை காட்ட வந்த திருப்பதியங்கள் அத்துணையும் அப்படி திருஞான சம்பந்த பெருமான் தான் தமிழுக்கு புது வடிவம் கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். எல்லாம் தமிழ் என்பதாக சொல்லுகின்ற நிலையிலே தமிழ் 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 என்பதாக நிறுத்துகின்ற நிலையிலே தமிழ் என்பது மொழி அல்ல, தமிழ் என்பது அனுபவம் என்பதாக காட்டுவதுதான் திருஞான சம்பந்தனுடைய நெறி. அதை காலத்தியினுடைய அந்த காலத்திலே இருந்து அவர் இப்பொழுது வடகைலையை அவர் வழிபாடு செய்கின்ற இடத்திலே சேக்கிழார் பெருமான் அற்புதமாக நிலைநின்றார். சேக்கிழார் பெருமான் சும்மா சாதாரணமாக வைக்க மாட்டார். திருஞான சம்பந்தர் பதியத்தை முழுமையாக முழுமையாக உணர்ந்து 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 எடுத்து சொன்ன இடம். அப்படி எது காலத்தி மலைன்னு கேக்குறாரு. எதுயா காலத்தி மலை அப்படின்னு மாமி, இதுதான் காலத்தி மலை. காலத்தி மலை தூரத்திலேருந்து தெரியுது, எப்படி அண்ணாமலை மாதிரி. அண்ணாமலை எப்படி தூரத்திலேருந்து பார்த்த உடனேயே அவர் எடுத்து பதிகத்தை பார்த்து எடுத்து அவர் செல்லுகின்றாரோ அதை போல கையிலை என்கின்ற நிலையிலே இதுவும் கையிலே தான் தாளத்தையும், அதுவும் கையிலே தான், ரெண்டுமே கையிலே கையிலேனா ரெண்டுமே நீலகண்ட நீலகண்டர், இவரும் நீலகண்டர் அவரும் நீலகண்டர், இவரு நீலகண்டன் என்பதாக சொல்லக்கூடிய இவரை எப்படி பிரிச்சு காட்டுறது அப்படின்னு திருத்தொண்ட தொகையில பிரிப்பார். திருநீலகண்டத்து குயவனார்னு அமைச்சிட்டு அந்த பக்கம் திருநீலகண்டத்து பாணனார்னு அமைச்சது போல இந்த பக்கம் காலத்தி மலையும் கையிலே தான், அங்க இருக்கிற கையிலையும் கையிலே தான், ரெண்டு கையிலைப்பா, ரெண்டு கையில எப்படி சொல்ற, இது தென்கையிலை அது வடகையிலை அப்படின்னு பிரிச்சு தென்கையிலேயில இருந்து வடகையிலேயே பாடிய நிலை என்பதாக செக்கிழார் பெருமான் காட்டுவார். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். கைலை மலையாக பாவித்து அவர் காலத்தியை வணங்க தொடங்குகின்றார்ன்றதுதான் முக்கியமான. அப்ப காலத்தி மலை தெரிந்த உடனேயே அது எப்படி தெரியுதுன்னா, அது காலத்தி மலை என்பதே கைலை மலையாக காட்சி கொடுக்கும். அப்படி கைலை மலையாக காட்சி கொடுக்கின்ற நிலையிலே எடுத்த திருப்பதிகம் தான் நம்ம போன வாரம் எடுத்த திருப்பதிகம். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வரும் இல்லையா, இதுவரையில் இதுவரையில் அப்ப சொன்னது சப்ஜெக்ட் இல்லைன்னு இல்ல, பயணத்தினுடைய ஒரு. அப்படி கைலை மலையாக காலத்தி மலை தோன்ற உடனேயே எடுத்தார் பதிகம், வானவர்கள் தானவர்கள்னு எடுத்த பதிகம், அற்புதமான பதிகம், இங்கிருந்தே பாடிட்டு வர்றார். அப்ப எது வரையிலும் இந்த பதிகம் நிறைவடைகிறதுன்னு பார்த்தா, பொன்முகலியாறு வர வரையிலும் அந்த பதிகம். பொன்முகலியாறு வந்துட்டார்னு சொன்னா, பொன்முகலியாருக்கு வந்ததுக்கு அப்புறம், இப்ப பொன்முகலியாறு மேலேந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் அந்த பதிகமா, இல்ல கீழேந்து மேல போறப்போ பொன்முகலியாறு கிராஸ் பண்ண பதிகமானா, ரெண்டுத்துக்கும் அந்த பதிகத்தை பொருத்திக்கலாம். ஏன்னா இப்ப சேக்கடார் கணக்குப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, வானவர்கள் தானவர்கள் பாடிட்டு அவரு மலையடிவாரத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மலையடிவாரத்துல இருந்து திருப்பி மேல போறாங்க, மேல போன உடனேயே அங்கே மலையிலே பதிகம் பாடுறார், அந்த பதிகம் குறிப்பு கொடுக்கிறார், அங்கே பதிகம் பாடுகின்றார்னு, ஆனா அந்த பதிகம் கிடைக்கல. மலையிலேருந்து திருப்பி கீழே அடிவாரம் வந்துடுறார். அப்படி திரும்பி அடிவாரம் வந்த பொழுது எங்க பொன்முகலி ஆற்றங்கரை, அந்த பொன்முகலி ஆற்றங்கரையில எடுத்த அந்த மலையில பாடிய பதிகங்கள் வட கைலை என்பதாகிய பதிகம், திரு பருப்பதம், இப்படி அந்த பதிகங்களுடைய குறிப்பை எல்லாம் சொல்லிட்டு திருப்பி சன்னதியில பாடின பதிகம் இருக்கு, அந்த பதிகத்தினுடைய குறிப்பு சொல்றார், ஆனா பதிகம் கிடைக்கல. திருப்பி அவரு இறங்கி வந்து பொன்முகலி ஆற்றங்கரைக்கு வந்த உடனேயே பொன்முகலி ஆற்றங்கரையில இருந்து அந்த சந்தமாரகிலோடு சாதி தேக்கமரம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தை வைத்து எந்த யார் இணையடி என்மனத்துள்ளவே என்பதாக சொல்லுகின்றார். அப்படி அந்த பதிகம் ரிட்டர்ன் ட்ரிப், ரிட்டர்ன் ஜேர்னின்னு சொல்றாரு. நம்ம ரிட்டர்ன் ஜேர்னின்னு இல்லாம போற ஜேர்னிலேயே அந்த சந்தமார் கை அந்த பொன்முகலி ஆற்றை கடக்கின்ற பொழுது அந்த திருப்பதிகத்தையும் வைத்துக் கொள்வோம். அங்கே மலையிலே சென்று அவர் வழிபடுகின்ற அந்த மாண்பினை காட்டுகின்றார். எப்படி அந்த மலையிலே அவர் ஏறினார், எப்படி அங்கே வழிபட்டார், எப்படி அவர் திரும்பி வருகின்றார் என்பதை மூன்று திருப்பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். 1020வது பாடல்ல தான் வானவர்கள் தானவர்கள் குறிப்பு நம்ம பார்க்கணும். இந்த வானவர்கள் தானவர்கள் பதிகத்துல தான், வானவர்கள் தானவர்கள் பதிகம் நம்ம அதுல 4வது திருப்பாடல்ல, வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலர் ஆகு நயனம் காய்கனையினால் இடந்து ஈசன் அடி கூடு காலத்தி மலை. கண்ணப்ப நாயனாரை பற்றி குறிப்பு அப்படியே அது வரலாற்றினை தொகுத்து சொல்லுகின்ற இடமாக அமைத்தார் வானவர்கள் தானவர்கள். வானவர்கள் தானவர்கள் பதிகத்தில 4வது பாடல் கண்ணப்ப நாயனாருடைய வழிபாடு அவருடைய சிறப்பை அதுல எடுத்து சொல்லி, 7வது பாடலிலே காலத்தி மலை என்பது கனகமலையாக விளங்குவது, காலத்தி மலை என்கின்ற குறிப்பை காட்டுகிறது. ஊரும் அறவும் ஒளிகொள் மாமணியும் உமிழ்ந்து அவையும் உலாவி விரவலால் காரிருள் கடிந்து கனகம் என விளங்கு காலத்தி மலை. இப்ப கனகம் என விளங்கும் காலத்தி மலையினர், கனகம் எப்படி அந்த கனகத்துக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்றாரு எப்படின்னு சொன்னா, ஊரும் அறவம் ஒளிகொள் மாமணியும் உமிழ்ந்து அவை உலாவி விரவலால் காரிருள் கடிந்து. இந்த நாகம் பல நாட்கள் நஞ்சை பயன்படுத்தாது, நஞ்சு பயன்படுத்திட்டா அது அவ்வளவுதான், அந்த நஞ்சை பயன்படுத்தாம அப்படியே வச்சிருக்கும். அப்படி வைத்துக் கொண்டிருக்கின்ற நஞ்சு என்ன ஆகும், காலப்போக்கில அது என்ன ஆகும்னா மணியாக மாறிடும், அது கனகம், அதுதான் கனகம். அப்படி அது மணியாக மாறி அது உமிழும், அது எதுக்கு உமிழுகின்றது அப்படின்னு சொன்னா, அப்படி காலத்துல வயசான காலத்துல இறை தேட முடியாது, இருளா இருக்கும். அப்ப இத வந்து அப்படி கக்கி வச்சுட்டு இந்த ஒளியின் மூலமாக அது அந்த மாதிரி எத்தனையோ மணிகள் இந்த காலத்தில இருக்குதா, அதனால காரிருள் என்று சொல்லக்கூடிய இருள் முழுக்க அந்த இடமாக இல்லாமல் அந்த கனகம் என்று சொல்லக்கூடிய மணியினுடைய ஒளியானது காலத்தி மலையை கைலை மலையாக அங்கே காட்சி வரும். ஆகவே அந்த கைலை மலை என்பது எப்படி கனக மலையாக இருக்குமோ அதே போல இந்த காலத்தி மலையானது விளங்குகின்றதுன்னு ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நம்முடைய 7வது திருப்பாடல்ல பதிவு செய்கின்றார். அப்ப நஞ்சு என்பதே மணியாக வரும். அப்ப நஞ்சு என்பதுன்ற நிலை என்பது இது உமிழ்கின்ற நிலையிலே அது இந்த அந்த அரவமானது பயன்படுத்துகின்ற நிலையிலே அது பயன்படுத்துகின்ற செயலை பொறுத்து. ஆக நம்முடைய கருவிகள் என்று சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்படி ஆகும். இத வந்து பெருமானுக்கு மனமொழிமை அத்துணையும் பெருமானுக்குன்னு சொல்லி அமைச்சிட்டா எல்லாம் என்ன ஆகும், பசுகரணங்கள் அத்துணையும் பதிகரணமாக ஆகுது என்கின்ற ஒரு குறிப்பும் இதுல அமைத்து காட்டுவார். அப்படி 9வது திருப்பாடலிலே சகல சிவன் என்பதாக தான் அதைதான் நம்ம கடைசியில நம்ம முடிச்சோம். சகல சிவன் என்கின்ற நிலையிலே பெருமான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த பொருள் நாம் உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு நிலையிலே இருக்கக்கூடிய பொருள் அது. இறைவன் என்று சொல்லக்கூடியவனை நம்ம சாதாரணமா ஒரு இடத்துல வச்சு இவன் தான் இறைவன் அப்படின்னு நம்ம காட்டிடுறோம். ஆனா இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி என்பதாக சொல்லக்கூடிய அந்த பொருள் மிகப்பெரிய ஒரு பரம்பொருள் என்கின்ற நிலையிலே மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பொருள் அது. சாதாரணமான பொருள் இல்ல, சாதாரண ஒரு சக்தியுடைய பொருளையே நாம எவ்வளவு இந்த உலகத்துல பார்த்து அப்படி வியக்கிறோம் என்ன பண்றோம். இந்த உலகங்கள் அத்துணையும் கட்டுப்படுத்தி இந்த உலகங்களை இயக்கி வருகின்ற அந்த மாபெரும் சக்தியாக விளங்கக்கூடிய அந்த சக்தியை உணர்ந்து கொள்வதற்கு பக்குவமாக இருக்கக்கூடிய இந்த உயிர்கள் அதை உணர்ந்து கொள்வதற்காக அவன் எடுத்து வருகின்ற அந்த வடிவத்திற்கு சகல வடிவம். இப்ப உயர்ந்த நிலையிலே பரசிவமாக விளங்கக்கூடியதை இந்த உயிர் உணர்ந்து கொள்ளாது. அப்படி உணர்ந்து கொள்ளாமல் இருந்தால் நமக்கு இறைவனால என்ன பயன் ஆயிடும். ஆகவே நாம் நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போல இந்த உயிர்கள் எல்லாம் அந்த பயனை அடைய வேண்டும், ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக இறங்கி வருகின்ற படிநிலையிலே இறங்கி வருகின்ற நிலை என்பதாக அது சகல சிவன் என்பதாக சொல்லலாம். அப்படி சகலம் என்கின்ற நிலையாக பெருமானை நிறுத்தி இதுல சிவன் என்ற சொல்லை மிக அற்புதமாக போன முறை ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தோம். அதாவது போன முறைனா போன வாரத்துக்கு முந்தின வாரம் சிவன் என்பதை எங்கெங்கெல்லாம் எப்படி பயன்படுத்துறார், புரிந்த சிவன் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பார், சகல சிவன் பயன்படுத்தியிருப்பார், நின்ற சிவன் பயன்படுத்தியிருப்பார். ரொம்ப அற்புதமான சொல்லுங்க. அது உரித்த சிவன், ஆணை அந்த தோலை உரித்த சிவன் என்பதாகிய நிலையிலே உரித்த சிவன் என்பதாக சொல்வார். அப்படி சிவன் என்கின்ற அந்த சொல்லை மிக அற்புதமாக அடைமொழியோடு எடுத்து சொல்லுகின்ற குறிப்புகளை உடையது இந்த திருப்பதிகம். அப்படி கைலை மலையாகவே அமைத்து பெருமான் வழிபட்டதனுடைய குறிப்பு 7வது திருப்பாடலிலே நாம் அமைத்து கொண்டதுதான் இங்கே வானவர்கள் தானவர்கள் என்று எடுத்து செல்வார் என்பதாக 1020வது பாடல்ல சொன்னார் சேக்கிழார் பெருமான். அங்கிருந்து தொடர்றார், திருந்திய இன்னிசை வகுப்பு திரு கண்ணப்பர் திருத்தொண்டு சிறப்பித்து திகழப்பாடி. 7வது பாடல்ல அந்த திருத்தொண்டு சிறப்பித்து பாடி, பொருந்து பெருந்தவர் கூட்டம் போற்ற வந்து பொன்முகலி கரையணைந்து தொழுது போகி. அங்க பொன்முகலி கரையிலே வழிபாடு செய்கின்றார். அருந்தவர்கள் எம்மருங்கும் இடைந்து செல்ல ஆளுடை பிள்ளையார் அயன்மால் தேடும் மருந்து வெளியே இருந்த திருக்காலத்தி மலையடிவாரம் வந்து சார்ந்தார். ரொம்ப அற்புதமா சேக்கிழார் பெருமான் மாதிரி என்னதான் சொல்லிட்டே இருக்கேன், அதே பாண்ட புராணத்தையே பாடிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க. இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். சேக்கிழார் பெருமான் மாதிரி எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு ஆள் இல்லைங்க. எத்தனையோ புலவர்கள் வந்துட்டாங்க, எத்தனையோ புலவர்கள் இருந்தாங்க. ஒட்டக்குத்தர் மாதிரி புலவர்லாம் என்ன சாப்பிட்டுருவாரு, 1000 புலவருக்கு ஈடு கிடையாது ஒட்டக்குத்தர்லாம். ஆனா ஒட்டகுத்தரால பாட முடியாது பெரிய புராணம், ஒட்டகுத்தரால முடியாது. ஏன்னா ஒட்டகுத்தர் நிற்கின்ற நிலையிலே தமிழிலே வல்லமையாக புலமையை காட்டக்கூடிய நிலை அல்ல பெரிய புராணம். அருள் நிலையிலே இருந்து பதிநிலையிலே நின்று பதிவாக்காக நின்று பாடக்கூடியது பெரிய புராணம். அதற்கான சான்றுகள் ஒவ்வொரு பாடல்லையும் வச்சிருக்கிறாங்க. நாங்க இந்த பாடல் அந்த பாடல் பாடல்லாம் இப்ப நான் சொல்றதை நிறுத்திட்டேன். இப்போ இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார், இதுக்கு இந்த பாடல காட்டலாம், அது பதிவு வாக்காக இருந்தது அப்படின்னு சொன்ன காலம் போய் அது சென்ற காலமாக மாறி இது ஒவ்வொரு பாடலிலேயும் இது பதிவாக்குதான் என்பதை அமைக்கின்ற ஒன்ற அந்த நிலையை நாம உணர்கின்றோம். அப்படி மருந்து வெளியே இருந்த திருக்காலத்தி மலையடிவாரன் எப்பவுமே மருந்து பாத்தீங்கன்னா அதாவது உள்ளதா இருக்கும், கண்டுபிடிக்கணும். மருந்துன்னு சொல்லுகின்ற பொழுது இப்ப மூலிகை என்கின்ற நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா காட்டில எல்லாம் எத்தனையோ வகையான செடிகள் இருக்கும், ஆனா அவையெல்லாம் அப்ப வெளியில இருக்காது. எத்தனையோ சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் வாழக்கூடிய இடம் அது. அட்டமா சித்திகள் அனைதரும் காலத்தி, அது சும்மா சாதாரண காலத்தி அல்ல, எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு சும்மா சொல்லுவாரா திருஞான சம்பந்த பெருமான் பதிவு செய்யறாருங்க, அட்டமா சித்திகள் அனைதரும் காலத்தின்னு சொன்னா சித்தர்கள் வாழக்கூடிய இடம் அது. அப்படி எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி சித்தர்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு என்பதாகிய நிலையில நிற்கின்ற பொழுது அந்த மூலிகை அங்கங்கே இருக்கும் மருந்து, அப்படி அந்த மருந்தை அவர்கள் உண்டு வாழ்கின்ற நிலையிலே இல்லாமல் இங்கே மருந்தாக விளங்குவது சிவம். இந்த மருந்தை வெளி அந்த தேடிக்கிட்டு போய் எடுத்து சாப்பிடுற மருந்தாக அல்லாமல் குடும்ப தேவராக இருந்து இதுவே மருந்தாக வெளியிலே நான் இருக்கின்றேன் என்பதாக மருந்தீச பெருமானாக இருந்து காட்டுகின்ற நிலையாக மருந்தை வெளியிலே கண்டார்கள். அப்படி இந்த சித்தர்கள் மருந்தை வெளியிலே கண்டு வெளியிலே இப்படி ஒரு மருந்து எப்பவுமே நான் அதை வந்து எத்தனையோ சித்தர்கள் வந்து சொல்லாம போயிடுவாங்க. எத்தனையோ சித்தர்களுக்கு வந்து மூலிகை வைத்தியம் எத்தனை எத்தனையோ தெரியும். இந்த இலையை பயன்படுத்தினா இந்த இலையை சாப்பிட்டா இந்த இலையினுடைய சாற்றை புழிந்தால் சுண்ணாம்பை கூட வெண்ணையாக மாற்ற முடியும்ன்ற ட்ரிக்கு தெரியும். அந்த மூலிகை எடுத்துட்டு வருவாங்க, மூலிகை எடுத்துட்டு வந்து அப்படி புழிஞ்சாங்கன்னு சொன்னா அப்படி புழிகின்ற பொழுது இவ்வளவு கட்டியா இருக்கும் சுண்ணாம்பு, அது சுண்ணாம்பு அப்படி அந்த மூலிகையை புழிஞ்சு விட்டாங்கன்னா அது அப்படியே வெண்ணையா மாறிடு, எடுத்து லவக்கு லவக்கு லவக்குன்னு சாப்பிடுவாரு. நீங்க சுண்ணாம்பு சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அண்ணன் சுண்ணாம்பையா சாப்பிடறேன், இந்த நீ சாப்பிடுன்னு எடுத்துக்கிட்டா வெண்ணையாதான் இருக்கும். இப்படி எவ்வளவோ சித்தர்கள் என்பவர்கள் மருந்தை அவங்களுக்குள்ளேயே மூடி வச்சு உள்ள வச்சிருப்பாங்க, மருந்தை வெளியில சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு மட்டும் இந்த மூலிகைய இந்த சாற்ற புழிஞ்சா சுண்ணாம்ப வெண்ணையா மாத்தலான்னு சொன்னா வெண்ணெய் விலை என்ன ஆகும், சர்ன்னு கீழே கிராஃப் போயிடும் இல்லையா. எத்தனையோ ஏழைகள் பயன்படுத்தி கொள்ளுங்க சுண்ணாம்பு, ஏன் சொல்லக்கூடாதா, நமக்குன்னு இல்லாம ஏழைகளுக்கு பயன்படுமே. எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ நாட்கள் என்ன வெண்ணெய்னா எப்படி இருக்கும்னே பாத்துருக்க மாட்டாங்களே, இவங்களுக்கு எல்லாம் பயன்படுமே, ஏன் காமிக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னா அவர்கள் காட்ட மாட்டாங்க. ஏன்னா மருந்தை வெளியில காட்டாதவர்கள் அந்த சித்தர்கள். அதனால
தண்ணியில போட்டா தண்ணி கெட்டியே
தண்ணி கெட்டியா இருக்கு, அல்வா மாதிரி ஆயிடும் பாத்தீங்களா, அல்வா மாதிரி ஆயிடும், அல்வாவே ஆகக்கூடிய. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க. இதனால பார்த்தாரு அத்னகிரிநாத பெருமா, இந்த சித்தர்களுக்கு முன்னாடி ஒரு போட்டாரு. இந்த சித்தர்கள் எப்படிப்பட்டவர்கள், கவடுற்ற சித்தர் சமய பிரமத்தர், கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாகி சாடுறா இருப்பாரு அர்ணநாத பெருமா. இந்த திருப்புகழ் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, ஒரு பய ஒரு பக்கம் வர முடியாது, அப்படி அடிப்பாரு. கவடுற்ற சித்த நற்சமய பிரமத்தர் நற்கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாகினர். 15வது நூற்றாண்டுல கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக இருந்திருக்குன்னா இப்ப மட்டும் அர்ணநாத பெருமான் இருந்திருந்தா முழுக்க முழுக்க அவர் வந்து பிரதிஷ்டையை பத்தியே ஒரு திருப்புகழ் அமைச்சிருப்பார். ஒரு பேஸ் விநாயகர், இன்னொரு பேஸ் ஒரு பாதி ஆஞ்சநேயர், ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு இவருதான் கடவுள் அப்படின்னு. பின்னாடி ஒரு வால் வேற இருக்கும், ஆஞ்சநேயர் பின்னாடி இருந்து ஆஞ்சநேயரா அப்படின்னு பார்த்தா முன்னாடி போனா தும்பிக்கை இருக்கும். இப்படி தும்பிக்கை முன்னாடியும் பின்னாடி வாலும் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு ஞானத்தால உணர்ந்தவர்கள் ஞானிகள். இந்த மாதிரி 20வது நூற்றாண்டுல இந்த மாதிரியான கடவுள் கொள்கையெல்லாம் கொண்டு வந்துருவான், இப்படி பல பல தெய்வங்களை வழிபடுவான், பல பல விஷயங்களை பல கோயில்களை உண்டாக்குவான், பல விக்கிரகங்களை கொண்டு வருவான், இதெல்லாம் முறை இல்லை என்பதை 15வது நூற்றாண்டிலேயே உணர்ந்து அற்புதமா கோடிட்டு காட்ட வேண்டிய இடமாக அமைச்சர். கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாகின, பிரதிஷ்டை என்கின்ற நிலையில கடவுளை பல வகைகளிலே வணங்குவது தவறு. எது விதிக்கப்பட்டுகின்ற நிலையோ, எது நம்முடைய தமிழ் நெறியிலே சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த நெறியில தான் போய் வழிபடும், அதுதான் விதிக்கப்பட்டது. அப்படி
போய் நிற்கின்ற நெறியை காட்டியது நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் நெறி.
அதனால சொல்றார், மருந்து வெளியிலே கண்டார், அங்க இருக்கக்கூடிய சிவம், குடுமி தேவராக இருக்கக்கூடிய சிவம் தாங்க மருந்து. அப்படி அந்த மருந்தினை வெளியே கண்டு தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டே தடஞ்சிலா தல சோபானத்தால் ஏறினார். இப்ப இவர் ஏறாரு, யாரு? திருஞான சம்பந்தர் ஏறாரு. திருஞான சம்பந்த அங்க கண்ணப்ப நாயனார் ஏத்தினார்ல, பெருகு சோபானம் ஏறி அப்படின்ற மாதிரி. இப்ப ஞான சம்பந்தர் ஏறுற போது சொல்றார், இவர் எப்படி ஏறாராம், கண்ணப்ப நாயனார் ஏறுற பொழுது முன்னாடி ஒண்ணு வேகமா போதா இவருடைய பிரிஞ்சு, அப்புறமா பிடிச்சி எழுதி வச்சுக்கிறார், அப்புறமா கொஞ்ச நேரம் போனா முன்னாடி ஓடுது. எதுன்னு பார்த்தா அவருடைய அன்பு முன்னாடி ஓடுதான். அவர் கண்ணப்ப நாயனார் பின்னாடி இருக்கிறார், அவரையும் மீறி கொண்டு அன்பு முன்னாடி போகுதுன்னு காட்டுறாரு பாருங்க. அது மாதிரி அற்புதமான நிலை நம்முடைய சேக்கிரார் ஒரு மன்ன காட்டும். அப்படி தல சோபானம், அதாவது தடஞ்சிலா, தடஞ்சிலா தல சோபானத்தால் ஏறி, தடஞ்சிலாங்கிறது படிக்கட்டு, பெரிய பெரிய படிக்கட்டுகள் உடைய அந்த சோபானம் ஆகிய அந்த படிக்கட்டிலே ஏறி வாழ்ந்து இமையோர் குடாம் நெருங்கு மணிநீள் வாயில் மருங்கிறஞ்சி உள்புகுந்து வளர்வர் கோயில் சூழ்ந்து வளங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி தொழுது தலைமேல் கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். இது சேக்கிழார் பெருமானுடைய மிக அற்புதமான வழிபாட்டினை காட்டுகின்ற பாங்கு. இது மிக மிக முக்கியமான பாடலாக எல்லா சான்றோர்களாலும் எடுத்து கண்ணப்ப நாயனாருடைய வழிபாட்டினை திருஞான சம்பந்த பெருமான் எவ்வாறு கண்டார் என்பதை காட்டுகின்ற ஒரு இடம். ஆகவே செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார்னர். இப்ப பெருமானை வழிபாடு செய்கின்றார்ன்றத முன்னாடி காட்டுறார். தொழுது தலைமேற்கொண்ட செங்கை போற்றி விழுந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார்னர். மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் யாரு? பெருமானை வழிபட்டு விட்டு அப்படி இந்த பக்கம் பார்த்தார் பாருங்க கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனாருடைய வழிபாடு பெருமானுடைய வழிபாட்டை நிறைவு செய்ததா? அது அடுத்த பாடல்ல தான் கொஞ்சம் விரிவா அதனுடைய சிறப்பை சொல்றாரு. நம்ம இந்த பாடல்லையே கும்பிட்ட பயன் காண்பார் போல என்பதாக சொல்லக்கூடியதனுடைய அதனுடைய விரிவான பொருளை அடுத்த பாடல்ல கொண்டு வர்றார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் பாருங்க. எங்க அவர் என்ன பார்த்தார்னா, கண்ணப்ப நாயனாரை பார்த்தாரா? கண்ணப்ப நாயனார் வேடத்தை பார்த்தாரா? கண்ணப்ப நாயனாருடைய அந்த உருவத்தை பார்த்தாரா? என்ன பார்த்தார்னா, கும்பிட்ட பயன் என்று சொல்லக்கூடிய நிலையில கண்ணப்ப நாயனாரை பார்த்தார்னா எப்படி பார்த்தாராம்? உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும். அவர் பார்த்தது எதுனா, அன்பினுடைய மெய்மையான உண்மையான உருவம் என்பதாக சொல்லக்கூடிய உருவத்தை பார்த்து வழிபாடு செய்யும். இதுதாங்க பயன். வெறும் அது சிலையாக எண்ணி அதனுடைய உருவத்தை பார்த்து வழிபாடு செய்கின்ற நிலை முதல் நிலை. திருஞான சம்பந்தர் வழிபாடு செய்த நிலை, அந்த இடத்திலே அவர் பார்த்தது அன்பின் மெய்மை திருவுருவம் என்பதை பார்த்தார். இட் இஸ் ரியலிஸ்டிக்கா அந்த இடத்துல கண்ணப்ப நாயனாருடைய அந்த மெய்மை உருவமானது அன்பினுடைய மெய்மை உருவத்தை பார்த்து, அவ் அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ளம் செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன் கண்ட விருப்பம் பொங்கினர். இங்கதான் ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கம் பாருங்க சேக்கிழார் பெருமான். முதல்ல சொன்னார், நேரா பார்த்தாரா? பார்த்த உடனேயே குடுமி தேவர அன்று சொல்லக்கூடிய அந்த பெருமானை பார்த்தார், பார்த்தார், வணங்கினார். அப்படி வணங்கின உடனேயே பெருமானுடைய வழிபாடு கிடைச்சது. இப்ப பெருமானுடைய வழிபாடு அவர் வந்து பார்த்த உடனேயே இப்ப அடுத்தது இந்த பக்கம் வந்துட்டார். இப்படி வந்த உடனேயே இப்ப கண்ணப்ப நாயனார வழிபடுற. இப்ப கண்ணப்ப நாயனார் வழிபாடு பெஸ்டா, குடுமி தேவர் வழிபாடு பெஸ்டா அப்படி வைக்கிறார் சேர்க்கிறார். எது யா சைவ நெறி என்பது எது அப்படின்னு காட்டுற இடம் இது. சைவ நெறி என்பது திருக்கோயிலிலே சென்று பெருமானை வழிபாடு என்று சொல்லக்கூடிய நெறியானது ஒன்று உண்டு. பெருமானை திருக்கோயிலே போய் வழிபாடு செய்கின்ற நெறி ஒன்று உண்டு. அந்த நெறியை காட்டிலும் சைவம் ஒருபடி மேல போதான். என்ன? பெருமானை அடியார்களுடைய உள்ளத்திலே பார்த்து வழிபாடு செய்வது, இதுதாங்க சைவ நெறி, முழுமையான நெறி. படமாடும் கோயில் பகவத்கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர் கங்கா, நடமாடும் கோயில் நம்பர் குன்றியின், படமாடும் கோயில் பகவர்கதாமே. இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். எல்லா இடத்துலயும் நம்ம போட்டு வைக்க வேண்டியது. நமக்கு வந்து எது வந்து ஆர்டர்னு சொன்னா திருமந்திரம் தான் ஆர்டர். இந்த ஆர்டரை கொண்டு வந்து மேல போட்டுருங்க. இதுதாங்க சைவம். உங்க நெறி எதையா சொல்லுது, உங்க நெறியினுடைய பயன் என்ன, உங்க நெறியினால என்ன நிலை, எதை நீங்க சொல்ல வரீங்கன்னு சொன்னா, நாங்க நேரா பெருமானை வழிபடுறத காட்டிலும் பெருமானை வழிபடுபவர்களுடைய உள்ளத்திலே பெருமானை பார்த்து வழிபாடு செய்வதுதான் நாங்கள் நெறியாக கருதுகின்றோம். இதுதான் சைவம் என்பதை காட்டு. அதை சொல்றாரு பாருங்க. நான் ஏன்னா ஒரு அடிஷனல் பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா நான் பெருமானை மட்டும் வழிபாடு செஞ்ச முன்னாடி பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன், ஆனா பெருமானை தான் என்னால வழிபாடு செய்ய முடிஞ்சது. கண்ணப்ப நாயனார் பக்கம் வந்து கண்ணப்ப நாயனார வழிபாடு செஞ்ச, கண்ணப்ப நாயனாரே வழிபட்ட, உள்ள இருக்கிற சிவத்தையும் வழிபட்ட, டபுள் கிடைச்சது எனக்கு. என்ன அங்க வழிபட்ட ஒருத்தர் நீ மட்டும் தானே எனக்கு கிடைச்ச. ஆனா இந்த பக்கம் பார்த்த போது கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனாருடைய உள்ளத்துல நீ இருக்கிற, ரெண்டு பேரையும் அட்டஸ்டச், ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிச்சாரு. அது அடிச்சதுதான் கும்பிட்ட பயன் காண்கள். உலத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அவ் அன்பின் உள்ளே மண்ணும், அவ் அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ளம் தடைக்கற்றை நெற்றி செங்கல் திருமலரையும்ங்களா. அங்க வழிபட்டது பெருமான மட்டும், படமாடும் கோயில். இப்ப கண்ணப்ப நாயனாரை வழிபடுவது நடமாடும் கோயில். இதுதான் சைவ நெறி. அதை காட்டிய நிலையில இப்ப அவரை வழிபட்ட, அந்த கண்ணப்ப நாயனாரை வழிபட்ட நிலையில இப்ப எப்படி ஆச்சு அவருக்கு, பள்ளத்தில் இழிபுணல் போல் பறந்து செல்ல, எது அவருடைய அந்த எப்படி வெள்ளந்தாள் உருவுணலில் கீழ்மேலாக நெஞ்சம் பதைந்து உருகியதோ, அதை போல இப்ப திருஞான சம்பந்த பெருமானுடைய நிலை நிற்கிறது. பள்ளத்தில் இழிபுணல் போல் பறந்து செல்ல வந்து அப்படியே பாப்பாரு நம்முடைய சேக்கிடார் பெருமான், எங்க வந்து எதை போட்டா ப்ராம்ப்டா இருக்கும்னு பாப்பாரு. வெள்ளந்தாள் உருவுணலின்னு அமைச்சிருக்கிறாரே தெரியா நம்முடைய மணிவாசக பெருமாள், கொண்டு வந்து அப்படியே பொறுத்துறாரு. இது வந்து அவருக்கு பொருந்தும், ரெண்டாவது இங்க கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கின்ற திருஞான சம்பந்தருக்கு பொருந்தும் என்கின்ற வகையில, இழிபுணல் போல் பறந்து செல்ல பைம்பொன் மலை வள்ளி பரிந்தளித்து செம்பொன் வள்ளத்தில் ஞான ஆரமுதம் உண்டார் மகிழ்ந்து எழுந்து பல முறையும் வணங்குகின்றார். பல முறையும் அந்த காலத்தை பழைய பெருமானை வணங்கிய அந்த காட்சியினை நம்முடைய சேக்கிடார் பெருமான் அற்புதமாக காட்டுகின்றார் என்பதாக நிறுத்தி, நாம அடுத்த வகுப்பிலே கைலை வழிபாடு, கைலை வழிபாடு அங்கிருந்து கைலை மலையை எவ்வாறு வழிபாடு செய்கின்றார், அப்படி வழிபாடு செய்கின்ற நிலையிலே அங்கே நம்முடைய ஒரு சூட்சமா வைப்பார் சேகிடார் பெருமான், வடதிசை மேலும் குடக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கு அங்கு நிகழாததாக. இவரு சரி போற போக்குல இங்கேருந்து பாடினாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. காலத்தி மலையில இருந்து இங்க இந்த விலங்களை பாடினார் அப்படின்னு சொல்றத இல்லாம, அயல் வழக்கின் பெருமையை செந்தமிழ் வழக்கே வெல்ல அப்படின்னு அங்க ஒன்னு சொல்லியிருப்பார். எங்க அவருடைய திரு அவதாரம் அப்படின்னு சொல்ற திரு அவதாரத்துல சொல்லுவார், இவரு என்னென்னதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லுகின்ற போது, திசையினத்தின் பெருமை எல்லாம் தெரிந்து செய்ய வேண்டிய அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டு வருவார்ல. இங்க வந்து ஒரு கொக்கி வைப்பாரு, ஏன் இங்க பாடினாரா, அங்கன் வடதிசை மேலும் குடக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கு அங்கு நிகழாததாக, திங்கள் புனை முடியாத தானந்தோறும் சென்று தமிழிசை பாடும் செய்கை போல அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒரு குறிப்பினை உடையது காலத்தி வழிபாடு குறிப்பு. அதுவும் ஒரு மிக ஆழமான ஒரு குறிப்பு, மிக அற்புதமான ஒரு குறிப்பு. திருஞான சம்பந்த பெருமானுடைய மிக மிக ஆழ்ந்த தத்துவ கருத்தை, சைவத்தினுடைய கொள்கையை எடுத்து சொன்ன ஒரு இடம். ஏன்னா அவதார குறிப்புல அங்க சொல்லியிருக்கிறதுனால அதை ஒவ்வொரு இடங்களிலே நிறைவேற்றி இருப்பார். அப்படி அயல் வழக்கின் துறைவல்ல என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே, செழுந்தமிழின் அழகு என்பதாக சொல்லக்கூடிய நிலையிலே, இந்த காலத்தி மலையிலே அந்த நிலையை நிறைவு செய்கின்றார் என்பதாக சொல்லி, அங்கே திருக்கா கேதாரம் வழிபாடு செய்ததையும் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி, திருக்கைலை வழிபாடு அடுத்த வாரம் நம்முடைய ஞானசம்பந்தர் வழியாக நாம் காணலாம் என்பதாக அமைத்து நாம் தொடர்ந்த வகுப்பினை நிறுத்தினோம்.